ஓம் சிவாய நமம். சைவம் டாட் காகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. தலைப்பு மார்கழி சிந்தனை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பள்ளி எழுச்சி. வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
திருவடிகளுக்கும் காலம் தாட்டி வந்தவைக்கு திருவடியில் மன்னிப்பு விளங்கி ஞானமே வடிவமாய் விளங்குகின்ற பெருந்துரை பெருமானுடைய திருவுருள் துணையினாலே திருவாசகத்திலேயே உன்னதமான பதிகமாக விளங்கி இதற்கு உரை நான் என்னுடைய ஞானத்தினாலும் என்னுடைய சித்தறிவாலும் இதற்கு உரை எழுத இயலாது என்று சான்றோர்கள் படித்து துதித்த திருப்பள்ளி எழுச்சி என்ற ஒரு தலைப்புக்குள்ளே இரண்டு நாட்கள் நாம் சிந்திப்பதற்கு திருவுருள் ஏன் அதற்கு உரைக்காண இயலாது என்பது திருவாசகத்திலே மிக முக்கியமான பகுதிகளாக விளங்கி எல்லா பகுதிகளுக்கும் உரை எழுதினார்கள் அருளாளர்கள் அறிஞர்கள். தமிழ் கடலாக விளங்கிய மரவரடிகளால் நான்கு பகுதிகளுக்கு உரை கண்டார்கள். கிட்டியார் அவர்கள் கதிரேசன் உரை என்கின்ற உரையிலே கதிர்மணி விளக்கமாக மிக முக்கியமான இரண்டு பகுதிகளுக்கு உரை கண்டார்கள் கதிரேசன் கிட்டியார். பொதுவான ஒரு உரையை வகுத்து அமைத்தார்கள் காசு பிள்ளை. திருவாசகத்திலே எல்லா பகுதிகளுக்கும் உரை எழுதி முடித்தார்கள் டாக்டர் ஜி போர்கள். ஆனாலும் இத்தனை அறிஞர்களும் திருப்பள்ளி எழுச்சி எழுதுகின்ற போது இதற்கு உரை காண்பது என்பது நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்று தெளிவுபடுத்தியிருக்கின்ற காரணம் இதற்குள் ஏதோ ஒரு மாயை இருக்கிறது என்பது தெளிவாகும். ஏன் திருப்பள்ளி எழுச்சியில் உரை காண்பதற்கு தயக்கம் காட்டினார்கள் என்றால் அதில் உடன்பாடான கருத்துகளும் உண்டு, உடன்பாடில்லாத கருத்துகளும் திருப்பள்ளி எழுச்சியில் உண்டு. சங்க இலக்கியங்களிலே பேசப்படுகின்ற பள்ளி எழுச்சி என்பது அரசரை எழுப்புவதற்காக சூதல் விடுத்த சூடுரைதான் திருப்பள்ளி எழுச்சி. இதை நம்முடைய அருளாளர் பெருமக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது ஐயத்திற்குரிய வினா. திருப்பள்ளி எழுச்சியை ஏற்றுக்கொண்டார்களா என்பது ஒரு ஆய்வுக்குரிய வினா. மூவர் முதலிகளாக விளங்கிய அப்பர் பெருமானும் சம்பந்த சுவாமிகளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த கருத்துக்கு உள்ளே நுழையவில்லை. 16,000 திருப்புகழ் பாடி இந்த அருணகிரிநாத சுவாமிகள் இது நமக்கு உடன்பாடில்லை என்று வகுத்து விட்டார். 6,666 பாக்களை பாடி 96 வகையான பிரபந்தங்களையும் மண்ணுலகத்துக்கும் தமிழுலகத்திற்கும் செய்து கொடுத்த பாம்பன் சுவாமிகள் இது நமக்கு தேவையில்லாதது உடன்பாடற்றது என்று பாம்பன் சுவாமிகள் சொல்லிவிட்டாங்க. அதன் பிறகு எப்படியோ சைவ சமயத்திலே அது இருந்திருக்கு. அதாவது ஐயா மாதிரி தான் என்ன கேள்வி கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா தான் ஆசிரியர் மாதிரி மாணவனை நிக்க வைத்து ஆசிரியர் உட்கார்ந்து கேட்பார். அவர் உட்கார்ந்து அவர் நின்றுக்கு என்ன உட்கார வச்சு கேட்டார். அவ்வளவு கேள்வியும் தெளிவாக இது வைணவத்திலே இருந்து வந்தது என்பது ஒரு சாராருடைய கருத்து. இறைவனை துயிலிலே இருந்து எழுப்புவது என்பது எமக்கு என்னுடைய குறிக்கோளுக்கும் ஆகாத செயல் என்பது பாம்பன் சுவாமியின் விளக்கம். நாம் என்ன ஆண்டவர் எழுப்புறது அவர் அதை கொள்ள மாட்டேன்.
சாமிகள் 96 வகையான பிரபந்தங்களிலே 3 வகை பிரபந்தங்களை முன்னோர்களாக அவர்கள் காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய தமிழ்கடல்கள் எல்லாம் கேட்ட போது கூட அது நம்முடைய இலக்கணத்திற்கு மாறுபட்டது, செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஒன்று பிள்ளைத்தமிழ், அதனால்தான் மாமதாம் பிள்ளைத்தமிழ் பாரு. இல்லைன்னா அவர்களுக்கு இருந்த ஆற்றலுக்கு பிள்ளைத்தமிழ் அரு தரோருகமா வந்திருக்கும், பிள்ளைத்தமிழ் பாடமாட்டேன். அவர் எந்த காரணத்தினாலோ பாம்பரணிகளார் உலா பாடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். உலாவும் சாமி பாடல், உலாவும் பாடல, பிள்ளைத்தமிழும் பாடல, திருப்பள்ளி எழுச்சி. யாரோ ஒரு சூதன் எழுந்தருளி நின்று கொண்டு அரசனை எழுப்புகின்ற பாடலாகத்தானே இது விளங்கும். அப்படி இதற்கு இலக்கண அமைப்பு வைத்த காரணத்தினாலே இறைவனை கீழெழுப்புவதற்கு நாம் யார் என்று ஒரு கேள்விகளை கேட்டு பிறகு மணிவாதகப் பெருமானுடைய பிள்ளைத்தமிழ், மணிவாதகப் பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியை பல்வேறு வகையான காரணங்களுக்காக சுவாமிகள் அதனை ஏற்றுக்கொண்டார் என்றும் சச்சிதானந்த பிள்ளையினுடைய வரலாற்று குறிப்பில் தெளிவாக எழுதித்தான். இதெல்லாம் கிடைக்க முடியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ஒப்படைக்கும். சச்சிதானந்த பிள்ளையும் பாம்பன் சுவாமிகளும் கண்ட உரையாடல் என்ற அற்புதமான நூல் ரொம்ப அருமையா இருக்கும். திருவிக்கெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, சுவாமிகளே அவர்கள் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டிருப்பாங்க, ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்டிருப்பாங்க. தொல்காப்பியத்தில் ஐயவினா என்று திருவிக்கா அவர்கள் பாம்பன் சுவாமிகளை கேட்ட நூல் கூட சமீப காலம் இருக்கிறது. என்ன காரணமோ மகாதேஜ மண்டலத்தாருக்கு இதெல்லாம் கிடைக்காம போதமானது. இப்பொழுது இறைவனை நாம் துயிலெழுப்பலாம், இது முழுக்க முழுக்க அப்பொழுது இருந்த அறிஞர்களுடைய வேண்டுகோளுக்காகவும் திருவருள் துணை ஏதேனும் இருந்து உள்முகமாக செய்ததனாலும் மிக 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 முக்கியமான அளவில் தத்துவ குறிப்பை ஒன்றை மட்டுமே உள்ளே வைத்து திருப்பெருந்துறையிலே அருளினார் மணிவாதன். இப்படி திருப்பள்ளி எழுச்சியை பாடியது சைவத்தில் வேறெங்கான உண்டா என்றால் வள்ளல் பெருமான் திருப்பள்ளி எழுச்சியை பாடினார், சிதம்பர சுவாமிகள் திருப்பள்ளி எழுச்சியை பாடினார், வைணவத்திலே தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சியை பாடினார், வேதாந்த மரபிலே வந்த அருளாளர்கள் அவர்களுடைய குருநாதருக்கெல்லாம் திருப்பள்ளி எழுச்சியை பாடினார். சொல்றார், எனக்கு என் வாழ்நாளிலே எனக்கு மனைவி முக்கியமா, தாய் முக்கியமா, தந்தை முக்கியமா, மகன் முக்கியமா, நான் வாழ்ந்திருக்கின்ற வாழ்கின்ற காலத்திலே நான் வைத்திருக்கின்ற செல்வம் முக்கியமா என்று எண்ணி பார்க்கிற போது இறைவனே நீதான் முக்கியம், நீதான் முதல். எல்லாரும் போற்றியை கடைசியில் விட்டார்கள், மணிவாதக பெருமான் போற்றியில் அற்புதமான நயம். முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தினுடைய சாரத்தை விளக்கி ஆணவ மலத்தையும் கர்மமலத்தையும் மாயாமலத்தையுமே இந்த மூன்று மனங்களையுமே விளக்கி வந்ததாகத்தானே திருப்பள்ளி எழுச்சி கூறுகின்றது, திருப்பள்ளி எழுச்சியினுடைய விளக்கம் தெரிகின்றது என்பது எம்மல் பிள்ளை அவர்களுடைய எம்மல் பிள்ளை திருவாசகம் சமாஜம் தான் போட்டிருக்கு, பெருமந்தம் தான் போட்டிருக்கு. முதல்ல சமாஜத்துக்கு தான் தேர்மன்றம் தான் போட்டிருக்கு. அந்த உரையில் என்ன எழுதியிருக்காங்கன்னா எம்எல் பிள்ளையினுடைய அழகான உரையில், தெளிவான உரையில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, தத்துவ குவியல் திருவாதகத்தில் இருக்கின்ற 51 வணிகங்களுடைய சாரலும் அதனுடைய மேக வருணனையும் தத்துவ குவியலாக குவிந்த ஒரே ஒரு இடம் திருப்பள்ளி எழுச்சியாக இருக்குமோ என்பதுதான் என்னுடைய ஐயவினா என்பது எம்எல் பிள்ளை அவர்களுடைய முழுக்க முழுக்க தான் பாடுறாங்க. ஒத்தி என்பாள் முதலாகிய பொருளே, அப்போ முதல் நாம எதோ முதல் நினைத்து கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் முதல் கிடையாது. அதுதான் முதல், இறைவன் தான் முதன்மையானவன், நாம் இரண்டாவது. உலகத்திலேயே இருக்கின்ற பொருள்கள் இரண்டு, ஒன்று சிவம் மற்றொன்று நாம். இந்த ரெண்டுல தான் உலகமே இருக்கு. அதில் முக்கிய வேறுபாட்டிலும் இது போய் சென்றதா தங்கியதா நிழலில் இருந்ததா என்பதுதான் மற்ற சமயத்தாருடைய கருத்துக்கும் நம்முடைய சமயத்துக்கும் நம்முடைய சித்தாந்தத்துக்கும் உள்ள உடன்பாடு.
ஒற்றி என்பாள் முதலாகிய பொருளே புலந்தது பூங்கள் இணை துணை மலர் கொண்டு எட்டிருமுக எழில் நகை கொண்டு திருவடி தோழுவோ எட்டிதழ் கமலங்கள் திருப்பெருந்துரையூரை.
இதுல என்ன மிக முக்கியமான விஷயம்னா திருப்பெருந்துரை என்ற தலமானது நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கிறது என்பது திருமூரருடைய கருத்து. அதான் மிக ஆணித்தரமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா திருமூலர்,
திருப்பெருந்துரை வரை ஏறி நின்று
அப்படின்னா திருப்பெருந்துரை பார்த்தவங்க தான் இங்க இருப்பாங்க. அப்பனா திருப்பெருந்துரை மலையா? திருப்பெருந்துரை மலை இல்லையே, அது கடலோர பகுதி தானே. திருமூலர் சொன்னா திருப்பெருந்துரை வரை ஏறி நின்று அப்படின்னா திருவாதகத்துக்கு சமீப காலமாக ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாரே வெளிவந்த ஒரு உரை வந்து கோவை காவல்துறை அதிகாரிகளாக இருந்த அவங்க பேர் மறந்து போச்சு. கோயம்புத்தூர்ல காவல்துறையில என்னமா இல்ல இல்ல அதெல்லாம் காவல்துறையிலே அதிகாரியாக இருந்தவர் கடைசியா திருவாசகத்துக்கு ஒரு யோக உரை எழுதினார். அந்த அந்த யோக உரையை கண்டு பொன் பரமகுரு அவர்கள் மற்றும் உள்ள அருளாளர்கள் நம்முடைய வாரியார் சுவாமிகள் அவர்களை தேடி போய் அவரிடத்திலே 3 முறை தீட்சை பெற்றுக் கொண்டார். அதனால்தான் மிக முக்கியமா சொல்றது பொன் பரமகுரு தீட்சை பெற்றாங்க. அவர்கள் தான் கோகழி என்பது உடம்புக்குள்ளே எங்கே இருக்கிறது சுட்டிக்காட்ட, அவர்தான் திருப்பெருந்துரை எங்கே இருக்கிறது என்பதை வாரியார் சுவாமிகளுக்கு சுட்டிக்காட்டிய காரணத்தால் தான் சுவாமிகள் அணித்துறையிலே இப்படி ஒரு திருவாதக யோக உரையை இதுநாள் வரை நாம் தெரிந்து கொள்ளாமல் போனது நம்முடைய வினைப்பயன் என்று எழுதியிருந்தார். அற்புதமான ஒரு உரை சமீப காலத்தில் வெளிவந்தவர். அவங்க கிட்ட தீட்சை வாங்கினா நம்முடைய அருளாளர்கள் நான் இன்னும் சொல்லக்கூடாது ஆதீனங்கள் சிலர் அவரிடத்துல நேரா போய் அவர் ஒரு காவல்துறையில அது தமிழ் என்ன சொல்றது போலீஸ்காருக்கு ஏடா ஆய்வாளர் அவ்வளவுதான். அவர் ஒரு சிவபூஜை பண்றவர். யோக குறிப்பினாலே திருவாசகத்துக்கு சிவராஜ யோக உரையில் ஒரு உரை வருகிறார். அற்புதமான உரை அது. அந்த உரைநூலை தொண்டமண்டல ஆதீனம் தான் வெளியிட்டு தன்னுடைய செலவிலே தொண்டமண்டல ஆதீனம் வெளியிட்டாங்க. திருவாசகத்தில் சிவபுராண ராஜயோக உரை என்ற உரையை அழகான முறையில் அமைத்துக் கொடுத்தார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா திருப்பெருந்துரை என்பது முதுகுத்தண்டுதான், முதுகுத்தண்டுதான். சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆர்க்கை என்று சொல்லுகின்ற 6 ஆதாரங்களை கடந்து நாத நிலையிலே இருக்கிற நிலையை திருப்பெருந்துரை வரை ஏறி சென்று கண்டேன் என்று திருமூலர் சொல்வதை அறிந்து உணர்ந்து உணர்வாயாக அப்படின்னு தெளிவாயிடு. நாம் இன்னும் பழைய உரைகளிலே இருக்கக்கூடாது என்பதற்காக சிலவற்றை சொல்லி சாமி சொல்ற சேர்த்தி தழிக்க மரங்கள் முக்கியமான வரிகள் சொல்லுவார். சேர்த்திதழி என்று சொன்ன காரணத்தினாலே இந்த ஆன்மா குடியிருக்கின்ற இடமானது ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதம் என்று சேர்த்துகளுக்கு இடையே இருக்கின்ற காரணத்தால் இந்த உடம்பை சேர்த்திதழி கமலங்கள் சூழ்ந்திருக்கின்ற இடம் சொன்னார். அப்படின்னா மணிவாதக பெருமான் என்று சொல்றார்னா திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்று எங்கே அழைத்தார்னா சேர்த்திதழ் கமலங்கள் சூழ் சேர்த்திதழ்களாக இருக்கின்ற இந்த இடத்தில் கமலமாக இருப்பது இருதய கபலமாக இருப்பது தகராலயமாகி இருதய குகை. அந்த குகையில் தான் நான் இறைவனை கண்டேன். அதுதான் எனக்கு திருப்பெருந்துரை. பெருமானே நீ பள்ளி எழுந்தருள்வாய்.
எத்திதை கபலங்கள் ஒத்தியின் வாழ் முதலாகிய பொருளே புலந்தது உங்களுக்கு இணைதோரை மலர் கொண்டு.
திருமுறையிலே எந்த இடத்தில் பார்த்தாலும் ஒரு ஆச்சரியமான விஷயம் நமக்கு சொல்லிக்கிட்டே போவாங்க. ஆனா நம்ம அதை உணர்வதில்லை. என்னன்னா, ஒரு மலரால் ஆண்டவரை அர்ச்சிக்க கூடாது. இரண்டு மலர்களா இருக்கணும். பிணை மலர் இரண்டு மலர்களாக எடுத்துத்தான் ஆண்டவரை வணங்க வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் வாக்கிலிருந்து ஞானசம்பந்தர் சுந்தரர் கைலாய ஞானவுலாபாடி சேரமான் பெருமாள் மணிவாசகர் ஆகிய எல்லோரும் சொல்லுவாங்க. இப்போ நாம வந்து ஒரு சாமந்தி வச்சுக்கிட்டு ஒரு அஷ்டோத்தரமே பண்ணிடும். ஒரே ஒரு பூ கையில வச்சுக்கிட்டு ஒரு அஷ்டோத்தரம் பண்ணணும். கோயில் குருக்கள் பாத்தீங்கன்னா அது கூட இருக்காது. அவர் பாட்டுக்கு ஏதோ கையை காட்டிட்டு இருப்பார். நாமளும் சரின்னு சொல்லி எல்லாம் உலகை உலகியல்
செற்றிதை கமலங்கள் மலர்ந்தன்பயல் சூழ்.
அந்த இடத்துல உங்களுக்கு இணை துணை மலர் கொண்டு
எத்தினின் திருமுகத்து ஜமக்கருள் மலரும்.
பெருமானே, உன்னுடைய திருமுகத்திலே நான்கு வகையான வினிகள் எனக்கு தெரியும். ஒன்று, நீ சிரித்த போது திரிபுரம் எரித்தாய். அந்த சிரிப்பு எனக்கு இப்பொழுது வேண்டாம். நீ சிரித்தாய் திரிபுரம் எரித்தாய், அது வேண்டாம் எனக்கு. அப்புறம் எனக்கு என்ன வேணும்? இரண்டாவதாகத்தானே, நீ அடியார்கள் வருகிற போது உன்னுடைய பார்வையினாலே வாருங்கள் என்ற பாவனையினாலே அவர்களை எழுந்தருளை செய்திருக்கிறீர்களே, அடியார்களை எழுந்தருளை செய்தீர்களே, அத்தகையான புன்சிரிப்பாகிய திருமுகத்தினுடைய மலர்சிரிப்பு எனக்கு வேண்டாம். என்ன அது? ஏற்கனவே அப்பர் சுவாமிகளுக்கு வழங்கிவிட்டீங்க. குறித்த உருவமும் கொவ்வைப்பு செப்பாயில் குவிசிரிப்பும் பறித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வண்ணீரும் இனித்த உடையெடுத்த பொற்பாதமாகிய புஞ்சிரிப்பை காட்டி எப்பொழுது வந்தீர் என்று கேட்டீர். வள்ளல் பெருமானுக்கு தெல்லை தலத்திடையே திரை தூக்க தரிசித்த போது மேல் வகை மேல் இனி நீ பார்க்காதே என்று ஒரு புஞ்சிரிப்பால் அவர்களை ஆட்கொண்டீர்கள். எனக்கு அது வேண்டாம். நீங்கள் அம்பாளோடு பேசி குறுநகையாகத்தானே விளையாடிய ஒரு திருமுகத்தினுடைய சிரிப்பு இருக்கும், அது வேண்டாம். அது இறை சக்தியோடே விளங்க வேண்டும். எனக்கு வேண்டியது நீ மலத்து முகத்தில் எனக்கு வேண்டியது என்ன? போற்றி நின் திருமுக யமக்கருள் செய்து யமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டும் திருவடி தொழுகோம். அவன் நன்றி. அவனுடைய உத்தரவு இல்லாம நாம் உட்கார முடியும். அவனுடைய உத்தரவு இல்லாம படிக்க முடியாது. அவனுடைய உத்தரவு இல்லாம சிந்திக்க முடியாது. அவனுடைய உத்தரவு இல்லாம வணங்க முடியாது. அவனருளாலே அவந்தாள். இங்க கேட்கிற உன்னுடைய முகத்தினுடைய புன்சிரிப்பை பார்த்த பிறகுதான் அந்த அருள்முகத்தை நோக்கிய பிறகுதான் உன் திருவடியை தொழுவதற்கு எனக்கு ஆணை பிறந்தது என்று எண்ணி நான் கிணங்கினேன்.
திருவடி திருமுகத்து எமக்கருள் மலரும் கெழில் நகை கொண்டனும் திருவடி தொழுகோம். எத்திதழ் கமலங்கள் மலரும் தன்பயல் சூழ் திருப்பெரும் துறைவுரை சிவபெருமானே.
என்னை நீ ஆட்கொள்ளப் போவது உறுதி. என்னை ஆட்கொள்வதிலே இருந்து உனக்கு தவறுதல் நிகழாது. என்னை நீ நீத்துவிட மாட்டாய் என்பது பசுவாக இருக்கின்ற உயிராக இருக்கின்ற எருதுவை கொடியாக ஏற்றி பிடித்த காரணத்தாலே, ஒரு ஐந்தறிவுடைய விலங்கையே நீங்கள் தேவரே திருக்குடியாக ஏற்றிய காரணத்தால் ஆறறிவுடைய அடியேறி கீழே தள்ளிவிட மாட்டீர்களே என்று உறுதி கொண்டு பெருமானை ஏற்றுயர் கொடி உடையாய் ஆகையினால் எமை உடையாய். ஐந்தறிவுடையதாக இருக்கின்ற இருதையே தேவரே திருக்குடியாக ஏற்றிய காரணத்தால் பெருமானி என்னை நீ தள்ள மாட்டீர்கள் என்று எனக்கு தெரிந்து கொண்டேன்.
ஏற்றுயர் கொடி உடையாய் எமை
ஏற்றுயர் குடிவுடையா என்பது திருக்கோயில்களிலே ஹிமாலயத்திலே மூன்று நந்திகள், எந்த ஹிமாலயத்தில் மூன்று நந்திகள் இருக்கிறதோ அங்குதான் அருள் பிரகாசம் ஆதிக்கம் வெளிப்படும்.
ரெண்டு இருந்தா என்னங்க பண்றதுன்னு கேட்டா நாம
அவ்வளவுதான், மூன்று நந்திகள் இருக்கும். சிவலிங்கத்திற்கு அருகாமையிலே ஒரு நந்தி இருக்கும், அந்த நந்திக்கும் கொடிமரத்துக்கு நந்திக்கு இடையில ஒரு நந்தி இருக்கும். இதுதான் ஆகமம்.
மூன்று நந்தி இருக்கும்.
இந்த மூன்று நந்திகளுக்கு ஆகமங்கள் சொன்ன பதிலானது சோம விடை, மால் விடை, தரும விடை.
தெளிவா
சோம விடை, சுவாமிக்கு அருகாமையிலே இருப்பதற்கு சோம விடை என்று வைக்கும், இடையிலே இருப்பதற்கு மார்விடை என்று வேண்டும், மூன்றாவதாக இருப்பது தரும விடை. பேரூழி காலத்தில் எல்லாம் ஒடுங்கிய நிலையிலே தரும விடையிலே சுவாமி எழுந்தருள்வார். இந்த விடைக்கு ஞானசம்பந்த பெருமான் பெரிய விடைவேல் வருவார்.
அப்படின்னா உங்களுக்கு எப்படி அது தெரியும்னா, கோயில்கள்ல வந்து நேர்முகமா ரிஷபம் வந்து சுவாமி மேல உட்கார்ந்து விடுவார், நேர்முகமா அந்த விடைக்கு
தரும விடைன்னு அதான் பெரிய விடைன்னு. இன்னொரு பக்கமா ஒரு விடை இருக்கும், சுவாமி அம்பாள் அமர்ந்த வண்ணமா ரிஷப வாகனத்துல காட்சி கொடுப்பார், அது சோம விடைன்னு அதான் இட்டா நாள் வரும். சுவாமிக்கு அருகாமையிலே ஒரு விடை இருக்கும், அது மால் விடை. அதாவது யுகம் முடிகிற போது பிரம்ம மகாவிஷ்ணு போய் கேட்டாராம், சுவாமி நான் ரிஷபமா வர்றேன், நான் ரிஷபமா வர்றேன், என் மேல மணிமாதக பெருமான் பின்னால பாடுவார், கடகரியும் பரிமாவும் தேருமுகம் தேரியவா எனக்கரிய எம்பேடி. தெரியாது அவனுக்கு, தோழி சொல்ற தடமதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்நாளில் இடவமதாய் தங்கினான் திருமால் காளலோ.
மூன்று மூன்று ரிஷபம் மால்விடை. அதாவது நான் முதல்ல சொன்ன தவறா சொல்லிட்டேன்,
சாமிக்கு முன்னால் இருப்பதற்கு மால்விடை, நடுவில் இருப்பது சோம விடை, பெரிய நந்தியா இருக்கீங்களே அது தரும. அப்பொழுது சிவபெருமான் சொன்னார், ஏ திருமாலே நீ என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் ஆச்சாரத்தோடு இருக்கணும், அனுஷ்டானத்தோடு இருக்கணும், நீ எந்த காரணத்துக்கு முன்னிட்டு கோயில் வாசலை கொடிமரத்தை தாண்டக்கூடாது. ஆனால் தான் அந்த அந்த ரிஷபம் மாத்திரம் பிரதோஷநாதரை தாங்கி வருகிற ரிஷபமா. நல்ல காலம் ஆகமத்துல உத்தரவுன்னு ஒண்ணு இருந்திருந்ததுன்னா பிரதோஷநாதர் கூட எட்டு மாடை வச்சுட்டு வந்திருக்கார். சாமிகள் எப்படி எப்படி எல்லாம் உற்சவங்கள் பண்ணணும்னு சாமி எழுதியிருக்காங்க. பாமசாமிகள் தனியா வியாசங்கள்லாம் பெரிய விஷயம். ஏற்று என்ற கொடியினி ஏற்றி இருக்கின்ற காரணத்தினாலே ஐந்தரிமாக இருக்கின்ற தர்மத்தினுடைய சிகரமாக விளங்குகின்ற ரிஷபதேவரை ஐந்து அறிவுடைய அந்த அந்த உயிரையே தேவரின் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் பெருமானி திருவாதபுரனாக இருக்கின்ற மணிமாதக பெருமானை தேவரி தள்ளிவிட மாட்டீர்கள் என்பது நிச்சயம். பெருமானே ஏற்றுயர் குடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் அண்மை வெளியின்னு வேறு இலக்கணம் ரொம்ப கிட்ட இருக்கிறார். பெருமானே தேவரி பள்ளிகள்
நிறைய விஷயங்கள் சொல்லணும், சும்மா முக்கியமான சொல் ரெண்டாவது பாட்டு
திசை எட்டு. ஆகமங்கள் சொன்னது திசை எட்டு, மணிவாசகர் சொன்னது திசை பத்து.
எத்தனை நம்மள குழப்பத்துக்குன்னு நம்ம தயாரா இருக்கிறோம் பாருங்க.
இப்ப நான் நேரா உட்கார்ந்து இருக்கேன், ஞானியார் சுவாமிகள் திருவுருவ படம் தெரியுது இல்லையா, அந்த திசைக்கு என்ன திசைன்னு பேரு, அந்த தண்ணி டேங்க் வச்சிருக்காங்களா அதுக்கு என்ன பேரு, அக்னி திசை. இப்ப இந்த ஜன்னல் இருக்கிற திசை தென் திசை, இந்த மூலை திசை நிருதி, நான் உட்கார்ந்து இருப்பது வருணன், பலகை இருக்கிற திசை வாயு, அந்த அப்புறமா இருக்கிற வாசல் இருக்கிற திசை மதிக்கும் குபேர திசை, நம்ம செயலாளர் உட்கார்ந்து இருப்பது ஈசான, ஈசா ஈசானத்துல உட்கார்ந்தா யாரும் அசைக்க முடியாது. இந்த எட்டு திசையை தெளிவாக விளக்கியது பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கோசம். இத அந்த பாட்டை யாரா சொல்லுங்க பாக்கலாம், நினைவுல வர வராது நினைவு. அது படிச்சீங்க, அதை நம்ம வந்து அப்படி பழக்கம் பண்ணிட்டோம், மொத்தமா படிச்சுட்டு இருந்தாதான் இல்ல இல்ல கடைசியில எழுந்து போகாத வாழ்வுக்கு முன்னால அது வரைக்கும் அந்த அளவு வடதிசை தன்னில் மகனருள் திருவேல் காக்க விடையுடையே சந்துக்கில் வேதபோதகன். இதுக்கு அற்புதமான உரை கண்டவர்கள் புகழ்ச்சியில சமதி மட்டும்தான். சண்முகத்தினுடைய உரையை பாராட்டி தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நேரா கூப்பிட்டு என்ன இப்படி அற்புதமா எழுதிங்க, எந்த கல்லூரியில படித்தீங்க சொன்னா, நான் மரம் கிடைக்கின்ற கார்பெண்டர். அவங்கதான் பஞ்சாமத ஒண்ணத்துக்கு உரை எழுதினாங்க. புகழ்ச்சி ரசம் சண்முகோசம் உரை இருக்கிறது, ரசபதியினுடைய இருக்குதுங்களா புகழ்ச்சி ரசபதி. புகழ்ச்சி ரசபதி தான் அருப்பாவுல எல்லா பகுதிக்கும் உரை எழுதினார்கள். புகழ்ச்சி ரசபதி தான் திருப்புகழ எல்லா பாடலுக்கும் உரை எழுதினார்கள். புகர்ச்சி ரசபதி தான் பாம்பன் சாமிகளுடைய சண்முகோசத்துக்கு உரை எழுதினார்கள். புகர்ச்சி ரசபதி தான் பஞ்சாமிரத வண்ணத்துக்கு உரை எழுதினார்கள். புகர்ச்சி ரசபதி தான் திருமுறைகள்ல அகராதி சொற்கள் அவர் உரை எழுதியதை பார்த்துத்தான் டாக்டர் தணிகமணி செங்கல்வராய பிள்ளை பின் உரை எழுதினார். ரசபதி அவங்க அவர்கள் தொழில் விரிவுரை பண்ற பணி. ஆனா இயற்கை தொழில் வந்து படிக்காதவர், பள்ளிக்கூடம் போகாதவர் இலக்கணத்துல துர்காப்பியத்துக்கு உரை எழுதினார்கள். இளம்பூரனார் உரைக்கு உரை கண்டாங்க. அவர் சாதாரண தச்சர் கார்பெண்டர். அந்த உரையை நம்ம பேரறிஞர் அண்ணா இளவழகனார் இவங்க எல்லாம் பாராட்டி அணிந்துரை கொடுத்துருக்காங்க. நேற்று மகாதேஜ மண்டலத்தில் சொன்னாங்க, ரசபதி உரை இருக்கிறது, இந்த கமிட்டியில எல்லாரையும் கேட்டு அதை நாங்கள் வெளியிட போறோம். அற்புதமான அற்புதமான உரை ரசபதி உரை. அடுக்கு தொடரால ஒரு அமைந்த உரை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி அடுக்கு தொடரிலே பேசுவார்களோ, புகழ்ச்சியை ரசபதி அவர்கள் அடுக்கு தொடரிலே உரை எழுதினார். உணவுக்கு இல்லாம சத்து போனார் கடைசி. வாரியார் சுவாமிகள் அவர்களுக்கு மாதந்தோறும் 500 ரூபாய் ஊதியம் கொடுத்தாங்க. மாதந்தோறும் சாமி சொல்ல, நான் சொல்றேன் சாமி, அவங்களுக்கு ஏதாவது நீங்க நினைவில் வைத்துக் கொண்டிருக்கலாமே. நான் ஒரு முறை கேட்டவங்க சொன்னாங்க, மாதம் 500 ரூபாய் அனுப்பியிருக்கம்பா. அவங்க செய்யாத தர்மங்கள் கிடையாது. இந்த உரைகள்லாம் பார்க்கணும்ன்றதுக்காக. நாம வந்து புலவரும் கிடையாது, டாக்டரும் கிடையாது, படித்ததும் கிடையாது. இந்த உரைகள்லாம் அற்புதமான உரை. அருணன், அருணன் என்பது சூரியனுடைய தேப்பாகும். இந்திரன் திசை அணுகிவிட்டான், இருள் போய்விட்டது, அகன்றது உதயத்தின் மலத்திரு முகத்தில் கருணையின் சூரியன் எழையழ நயர கடிமலர் மலரமற்ற அண்ணாலம் கண்ணாம் திரள் நிறை அறுவதம் உறல்வன இமையோ திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே. மறுபடியும் அருள்நிதி தரவரும் அலைகடலே பள்ளி எழுந்துருளாய். கீட்டிசையே கதிரவனுடைய கரணங்களுக்கு அதிபதியாகத்தானே விளங்குகின்ற அருணன் என்ற தேர்ப்பாகன் வெளிப்பட்டு விட்டான். ஆன்மாவுக்கு ஞானம் தலைப்படப் போகிறது என்பதனுடைய உட்குறிப்பு தான் பழைய உரையில் எழுதியிருக்கான். ஆன்மாவுக்கு ஞானம் தலைப்படப் போகிறது. அந்த ஆன்மாவிற்கு ஞானம் தலைப்படப் போவதற்கு என்ன அறிகுறி என்பதற்கு விளக்கம்தான் இரண்டாவது பாட்டு என்பது பழைய உரையினுடைய குறிப்பு. அருணன் சூரியன் வரப்போகிறான். சூரியன் வரப்போவதற்கு முன்னாலே அவனுடைய தேர்ப்பாகனாக இருக்கின்ற ஒற்றை காலுடைய அருணன், இந்த அருணனுக்கு ஒத்த காலம். அவன் தான் இவ்வளவு உலகத்துல தேர் ஓட்டின்னு வரான்னா அவனுடைய திறமை என்ன, நம்ம திறமை. சனி பகவானுக்கு ஒரு கால் கிடையாதுன்னு நமக்கு தெரியுமா, பாம்பன் சாமி தான் சொன்னாங்க, வேற யாரும் சொல்லல. பாம்பன் நடிகளார் தான் சொன்னார், சனி பகவானுக்கு ஒரு கால் இல்லடா தெரிஞ்சுக்கொண்டார். காலிலியுமேயாட வாழ்நீதி ஜனாட, காலிலி இல்லாத காலில்லாதவன் சனி பகவான். இன்னொருத்தர் கால் இல்லாத தேவகணங்கள்ல ரெண்டு பேருக்கு கால் கிடையாது. ஒருத்தருக்கு சனி பகவானுக்கு கால் கிடையாது, சூரியனுடைய குமார் சூரியனுடைய தேர்ப்பாகனாகி இருக்கின்ற அருணனுக்கும் கால் கிடையாது. கால் இல்லாமே இவ்வளவு வேகமா தேர் ஊட்டி கரெக்ட் நேரத்துல வர்றாருன்னா நம்மளால வரும். இந்திரன் திசையடைய விட்டான், இருள் அகன்று விட்டது. என்னுடைய அஞ்ஞானமாகி இருள் அகன்று விட்டு ஞானமாகிய உதயம் வெளிப்பட்டு விட்டது. பெருமானே, உன்னை வணங்குவதற்காக நான் வந்திருக்கின்றேன். உங்களுடைய முகத்தில் கருணையானது தோங்குகிறது. கருணை வந்த காரணத்தால் இந்த ஆன்மா ஈடேறிவிடும், இனிமேல் கவலை இல்லை என்ற எண்ணம் எனக்கு உதயமாகிவிட்டது. பெருமானி, அதனையே அடியேன் முன்னாகத்தானே வைத்து திருப்பெருந்துறையில் திருப்பெருந்துறையில் இருக்கின்ற பெருமானே எழுந்துள்ளது.
இப்போ இரண்டாவது பாட்டில் அவர் என்ன கேட்கிறாரு? இருள் விலகுது, ஞானம் உதிக்க போகுது ஆன்மாவுக்கு. மூன்றாவது பாட்டு மிக முக்கியமானது.